ஒருத்தர் எழுதுவாரு, ஒரு பதிப்பாளர் வந்து அச்சிட்டு விற்பாங்க. இந்த முறைதான் ரொம்ப வருஷமா அப்படின்னு இருக்கு. இதுல அடுத்த கட்ட முன்னேற்றமா இருக்கிறது தான் வந்து மின்னூல்கள் அப்படிங்கிறது. இப்ப நாம புத்தகத்தை வந்து காகிதத்துல அச்சிட்டு படிக்கிறது பதிலாக கணிப்பொறியிலேயே படிக்கலாம். இப்போ இணையம் வந்தப்பமா பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள் நம்ம டெய்லி வந்து தினத்தந்தி அந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி படிப்போம். இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா இணையத்திலேயே செய்தித்தாள்கள் படிக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்ப அப்புறம் வாங்கி படிக்கிறதுனால அதை விட வந்து இணையத்துல நம்ம எங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம், மொபைல்ல படிக்கலாம். அதே மாற்றங்களை கொண்டு வர மின்னூல்கள் அப்படிங்கிறது. இப்ப புத்தகமா பேப்பர்ல படிக்கிறது பதிலாக நம்ம வந்து இந்த மின்னூல்கள் கணிப்பொறியிலையோ இல்ல மொபைல்லையோ இல்ல வந்து மின்னூல்கள் படிக்கிறதுன்னு பிரத்யேக கருவிகள்லாம் இருக்கு, அதுல படிக்கிறதுக்காக உருவாக்குறது தான் மின்னூல்கள் அப்படிங்கிறது. இதோட பயன்பாடுகள்னு பாத்தீங்கன்னா நீங்க பயணத்துல இருக்கும்போது படிக்கலாம், உங்க கருவியில உங்க பையில கொண்டு போகலாம். ஒரு மின்னூல் படிக்கிற கருவி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு கருவியில ஒரு 1000-2000 மின்னூல்கள் வரையும் கொண்டு போகலாம். இதுக்கு அழிவு கிடையாது. ஒரு முறை நம்ம எழுதி வெளியிட்டோம் அப்படின்னா அது வந்து காலத்துக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை கிடையாது. தயாரிப்பு விலை குறைவு, தயாரிப்புக்கான நேரமும் உழைப்பும் குறைவு அப்படிங்கிறதுனால விலையும் கம்மியாக கொடுக்க முடியும்.
புத்தக எழுத்தாளர்களுக்கு இந்த முறை பதிப்பு வந்து எந்த வகையில பயனுள்ளதா இருக்குங்கிறீங்க?
முதல் விஷயம் ரீச், அதாவது பரவல். இப்போ நான் ஒரு எழுத்தாளராக இருக்கேன், நான் வந்து ஒரு புத்தகம் ஒரு கவிதை நூலோ இல்லை வந்து ஒரு கட்டுரை நூலோ ஒரு ஆய்வு கட்டுரை நூலோ எழுதணும் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னா நான் ஒரு புது எழுத்தாளன் அப்படின் போது பதிப்பாளர்களை வந்து ரொம்ப தயங்குறாங்க. நல்ல புகழ்பெற்ற எழுத்தாளர்னா அவங்க வந்து என்ன எழுதினாலும் பதிப்பிச்சிருவாங்க. முதல் முதல் புக் போகிறாங்கன்னா பதிப்பாளரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பதிப்பாளருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, ஏன்னா பதிப்பாளர்கள் வந்து விற்பனைக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. வாசகர்கள்லாம் புது எழுத்தாளர் படிக்கிறத பழகின எழுத்தாளர் படிக்கிறது தான் விரும்புவாங்க. அப்போ அப்படின்னும் போது அது ஒரு புது முயற்சின்னும் போது அவங்களுக்கான ரிஸ்க் நிறைய. என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எழுத்தாளர்கிட்டே வாங்குறாங்க, இல்லை மொத்த புக்கையும் விற்று முடிச்ச அப்புறம் தான் உங்களோட அந்த ராயல்ட்டி அப்படிங்கிறத தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 காப்பி போட்டு ஒரு சில லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது 1000 காப்பி விற்கிறதுக்கு ஒரு 7-8 வருஷங்களாகி அந்த புத்தகம் எழுதுனதே அந்த எழுத்தாளருக்கு மறந்து போய் அவருக்கு ராயல்ட்டி தராமல் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து இந்த மின்னூல்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும். நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னா நான் வலைப்பதிவு எழுதுற மாதிரி மின்னூல்கள் தயாரித்து நான் என்னோட வலைத்தளத்திலே வெளியிடலாம். இல்லை மின்னூல்கள் விற்பனைக்கும் நிறைய தளங்கள் இருக்குது, நான் அது வழியாக விற்பனை செய்யலாம்.
சாதாரணமாக மின்னூல்களாக நூல்களை வெளியிடுறதுல எழுத்தாளர்களுக்கு இருக்கிற அச்சம்ங்கிறது வந்து அவை வந்து காப்பிரைட் இல்லாமல் போயிடும், திருடப்படும் அந்த பொருள் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு உங்கள் இணையதளத்தில் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க?
நாங்கள் என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே பகிரக்கூடிய உரிமையில கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வலைப்பதிவுகள் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதை திருடுறதை தடுக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பதிவு படிக்கிறேன், எனக்கு பிடிக்குது அப்படின்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோட ஃபேஸ்புக் தளத்தில் போட்டு இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காருன்னு ஷேர் பண்ண முடியும், ட்விட்டரில் ஷேர் பண்ண முடியும், மின்னஞ்சல் குழுக்களில் ஷேர் பண்ண முடியும், என்னோட தனிப்பட்ட நண்பர்களுக்கு அதை காப்பி பண்ணி ஷேர் பண்ண முடியும், இல்லை அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக போட்டு PDF-ஆக மாற்றி நான் என்னோட சொந்த விருப்பத்தையாக படிச்ச முடியும். அந்த விஷயத்த இன்னும் லீகலாக கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற உரிமையிலே விட சொல்கிறோம். கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது முழுக்க முழுக்க சட்டப்பூர்வமாக எல்லாரையும் காப்பி செய்ய அனுமதிக்குது, ஆனால் குறிப்பிட்ட விதிமுறைகளோட. இன்னால் தான் இந்த புத்தகத்தை எழுதினாரு, இந்த தளத்தை வந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த அட்ரிபியூஷன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரெண்டாவது, மாடிஃபை பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற உரிமையும் நூலாசிரியரே சொல்லலாம். நீங்கள் வந்து இதை மாற்றலாம் மாற்றக்கூடாதுன்றத மாற்றக்கூடாது அப்படின்னா நான் அதை மாற்றவே கூடாது, அப்படியே ஷேர் பண்ணணும். அடுத்தது கமர்ஷியல் இல்லை நான் கமர்ஷியல், அதையும் அந்த நூலாசிரியர் சொல்லலாம். நீங்கள் வந்து இதை கமர்ஷியலுக்கு பயன்படுத்தலாம் இல்லை கமர்ஷியலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அவர் என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காரோ அதே விதிமுறைகள் படி கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையில பகிரலாம் இலவசமாக, அதாவது பகிரக்கூடிய உரிமை எல்லாருக்குமே உண்டு. ஒரு வலைதளத்தை நான் என்னோட கிரியேட்டிவ் காமன்ஸ் முறையில் நான் எழுதி வெளியிட்டேன் அப்படின்னா அது யார் வேணா அதுல இருந்து கண்டென்ட் காப்பி பண்ணி முன்னூலாக்கலாம், ஒளி புத்தகமா மாத்தலாம், அதுக்கு படங்கள் ஏற்படுத்தலாம், இந்த மாதிரி பல பல மாற்றங்களை வந்து வளர்ச்சிகளையும் உருவாக்கலாம். அந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையில தான் நாங்க எல்லா புத்தகத்தையும் வெளியிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான், கூகுள் பிளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏராளமான புத்தகங்களில் வந்து மின்னூல்களாக விட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து வருமானமும் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் மாதிரி ஒரு மொழியில மின்னூல்களை விற்று வருமானம் ஈட்ட முடியுங்கிற சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
ஆங்கிலத்தையும் தமிழையும் ஒரேடியாக ஒப்பிட முடியாது, ஏன்னா ஆங்கிலத்தோட வீச்சு அதிகம். ஒரு நாட்டில் வாங்கலை அப்படின்னா கூட இன்னொரு நாட்டில் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகள் பார்த்தீங்கன்னா அங்கே பைரசி அப்படிங்கிறது பொதுவாக குறைவு. நான் அதுவே நம்ம தமிழ்நாடு இந்தியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைரசி அப்படிங்கிறது நம்ம உரிமை மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு MP3 கூட வந்து எத்தனை பேர் வாங்கி கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து பகிர்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு இயல்பான குணம். அதனால் வந்து தமிழ் பதிப்பாளர்களும் சரி எழுத்தாளர்களும் சரி மின்னல்கள் கொண்டு வர ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த விற்பனை செய்யும் போது அந்த பைரசிங்கிற பிரச்சனை வந்து அதனால் அவங்களோட விற்பனை அடிபடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், அந்த பயத்தாலேயே வந்து இன்னும் இதில் தீவிரமாக இறங்காமல் இருக்காங்க. ஒரு சில பதிப்பகங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ NHM கிழக்கு பதிப்பகம் அவங்க பார்த்தீங்கன்னா NHM ரீடர்னு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வராங்க. இப்போ எல்லாம் DRM அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இங்கே வருது. DRM அப்படின்னா நான் ஒரு மின்னூல் நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரு கருவியில் மட்டும்தான் படிக்க முடியும், இல்லை ரெண்டு கருவியில் தான் படிக்க முடியும். அதை வந்து யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது, பகிர முடியாது, அதை என்க்ரிப்ட் பண்ணி மறைபொருளாக்கி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு லேயர் நம்ம சேர்க்கும்போது தான் வந்து பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் ஓரளவு நம்பிக்கை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம்தான், போன வருஷமும் இந்த வருஷமும் தான் இதை பற்றி நிறைய பேச்சுகள் நிறைய உரையாடல்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
அது வரைக்கும் நீங்கள் செய்த முயற்சிகள்லையோ இல்லை எந்த ஒரு எழுத்தாளருக்குமோ மின்னூல்களை விற்று வருமானம் வந்தது என்று இருக்கிறதா?
ரெகுலரான வருமானம்னு சொல்ல முடியாது. இப்போ NHM அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமானோட பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட மின்னூலை எங்கள் தளத்தில் வெளியிட்டார். அது இலவசம் தான், பகிரக்கூடிய உரிமை தான். அதை அவர் வந்து இன்னொரு தளத்தில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு தளத்தில் NHM அவரே பகிர்ந்தார். 1000 or 2000 வந்து அவருக்கு நன்கொடை கிடைச்சிருக்கு. இது வந்து விற்பனைன்னு சொல்ல முடியாது, நன்கொடையாக அவருக்கு வந்து அச்சு புத்தகத்தில் எவ்வளோ பணம் வந்துச்சோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் ஒரு புத்தகத்தை எழுதிட்டேன், அதை வெளியிட்டேன், நீங்கள் அதை பணம் கொடுத்து வாங்குங்க, அது மூலமாக நான் பணம் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பழைய முறை வந்து மாறி புதிய முயற்சிகள், விற்பனைக்கான புதிய முயற்சிகள் நடைபெறணும். இப்போ எப்படின்னா ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதும்போது அதுக்கு விளம்பரங்கள் அவரே சேர்க்கலாம். இப்போ ஏன்னா ஒரு புக் ஒரு எழுத்தாளர் இருக்காருன்னா அவருக்கு வந்து அதிகபட்சம் 10,000 அந்த அளவு ராயல்ட்டி வருது. அந்த 1000 காப்பி விற்றப்புறமா 100 அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கிறாங்க அப்படின்னா 1000 காப்பி போகிறாங்கன்னா அவரோட வருமானம் பார்த்தீங்கன்னா 10,000 அந்த ரேட்டில் தான் வரும். ஸோ அதை வந்து இவர் வந்து ஸ்பான்சராக கலெக்ட் பண்ணலாம், இல்லை விளம்பரங்கள் மூலமாக கலெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான மாடல்லையும் விற்கலாம். ஏன்னா மின்னூல்கள் வந்து விலை குறைவாக இருந்தால் தான் வாங்குவாங்க. அச்சு புத்தகமே 100 மின்னூலை வந்து 80 அப்படின்னா வாங்குறதுக்கு பொதுவாக தயங்குவாங்க. ஒரு 30% 40% மட்டும்தான் விலையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது விலை கம்மியாக இருந்ததுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் நிறைய பேர் வந்து $1 அப்ளிகேஷன் வைக்கிறாங்க. அந்த மாதிரி மின்னூல்களை வந்து $1 இல்லை வந்து 40 50 விற்கும்போது நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
சாதாரணமாக கணினி திரையில் வந்து செய்திகளை வாசிக்கிறதுக்கு சின்ன தகவல்களை படிக்கிறதுக்கு உதவியாக இருக்குமே தவிர ஒரு புத்தக வாசிப்புக்கு வந்து கணினி திரையிலேருந்து படிக்கிறதுங்கிறது சிரமமான விஷயமாக இருக்குது. ஆனால் அதற்கான பிரத்யேக இ ரீடர்னு சொல்லப்படுற கருவிகள் வந்துவிட்டாலும் கூட ஒரு அச்சிட்டப்பட்ட புத்தகத்திலேருந்து படிக்கிற ஒரு உணர்வை வந்து இந்த புத்தகங்கள் தர்றதில்லைங்கிற ஒரு வாதம் இருக்குது. அப்படி இருக்கும்போது மின்னூல்கள் வந்து எந்த அளவுக்கு வாசிப்பு அதிகரிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
நம்ம வந்து முற்றிலுமாக அச்சு புத்தகத்திலேருந்து இதுக்கு வந்துடுறதுக்கு இன்னும் ஒரு தலைமுறையில் ஆகலாம். என்னோட உதாரணம் எடுத்துங்களேன், நான் வந்து தினமும் நியூஸ் பேப்பர் வாங்கி செய்தித்தாள் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். இணைய இணைப்பு வந்த உடனே செய்தித்தாள் படிக்கிறது குறைஞ்சி நான் இணையத்திலே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் புத்தக வாசிப்புங்கிறது வெறும் புக்கில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த கிண்டில் அப்படிங்கிற கருவி வாங்கினப்புறமா என்னோடய புத்தக வாசிப்பு வந்து ஏறக்குறைய 10 அதிகரிச்சிருக்கு. தினமும் இப்போ அதில் அரை மணி நேரம் படிக்கிறேன். நம்ம படிக்கிற கருவியை ஒழுங்காக தேர்ந்தெடுக்கணும். இப்போது லேப்டாப்லேயோ இல்லை வந்து மொபைல்லையோ படிக்கும்போது அந்த LCD திரையை வந்து வெகு நேரம் படிக்கிறதுக்கு ஏதுவானது கிடையாது. இந்த இங்க் அப்படிங்கிற தொழில்நுட்பம் கொண்ட திரையை பயன்படுத்தும் போது நம்ம வந்து மணிக்கணக்கில் படிக்க முடியும்.
அந்த மாதிரியான இங்க் கருவிகள் வந்து பெரும்பான்மையானவை வந்து தமிழ் எழுத்துருக்களை ஒழுங்காக காட்டுறது இல்லைங்கிற ஒரு குறை இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வருது இல்லையா?
ஆமாம், இன்னமும் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறோம்னா PDF அந்த 6 அளவுக்கான PDF நாங்கள் வந்து தயாரித்து எங்கள் தளத்தில் கொடுக்குறோம். PDF போது தமிழ் சப்போர்ட் வந்து 100% முழுமையாக இருக்குது. இப்போது நான் பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சபதம் புத்தகத்தை வந்து 4 மூணு நாளில் தொடர்ந்து 3 படித்து முடித்தேன். 4 இந்த கிண்டல் கருவி மூலமாக அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த வழக்கமாக PDF நம்ம A4 PDF அளவு தான் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அந்த 9 cm x 12 cm அதாவது அந்த கருவியில் என்ன திரை அளவு இருக்குதோ அந்த திரை அளவுக்கு நம்ம வேர்டில் ஒரு பக்கத்தை உருவாக்கி அதில் பேஸ்ட் பண்ணி அதை PDF எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளால் அந்த கருவியில் மிக தெளிவாக தமிழை படிக்க முடியும்.
ரொம்ப நன்றி ஸ்ரீனிவாசன்.
உங்கள்கிட்ட அந்த கிண்டில் கருவி இருந்துச்சுன்னா எங்கள் தளத்தில் இருந்து அந்த 6 PDF ஒன்று கொடுப்போம். கிண்டில் நூக் அதில் வந்து அதை பதிவிறக்கம் பண்ணி அதில் பாருங்கள், ரொம்ப தெளிவாகவே தெரியும்.